உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது கொய்யாவில் பூச்சிகளால் என்னென்ன நோய்கள் ஏற்படுகின்றன, அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி இந்நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பூச்சியியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் சாமிநாதன் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் கொய்யாவில் பூச்சிகளால் என்னென்ன நோய்கள் ஏற்படுகின்றன, அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும், அதனுடைய மேலாண்மை முறைகளை பற்றி இந்நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது கொய்யா ஒரு முக்கியமான பழப்பயிராக உள்ளது. கொய்யாவில் விட்டமின் சி சத்து அதிக அளவில் உள்ளது. உள்நாட்டு தேவைகளுக்காகவும் மேலும் வெளிநாட்டு உற்பத்தி ஏற்றுமதிக்காகவும் கொய்யா அதிக அளவு பயிரிடப்படுகிறது. பல்வேறு வகையான பூச்சிகள் கொய்யாவை தாக்கி அதன் மகசூல் இழப்பை ஏற்படுத்துகின்றன. அவற்றில் முக்கியமான சில பூச்சிகள் பற்றியும், அவை எவ்வாறு சேதத்தை ஏற்படுத்துகிறது, எவ்வாறு அவற்றை நாம் கட்டுப்படுத்தலாம் என்பதை இப்பொழுது காணலாம். முதலில் காய் மற்றும் பழத்துளைப்பான்கள். கிட்டத்தட்ட மூன்று வகையான காய் மற்றும் பழத்துளைப்பான்கள் கொய்யாவை தாக்குகின்றன. பொதுவாகவே மற்ற பயிர்களைப் போல பழத்துளைப்பான்கள் பழங்களை துளைத்து உள்ளிருக்கும் சதை பகுதியை உண்கின்றன. மேலும் புழுக்கள் உள்ளே சென்று உண்பதால் அவற்றின் எச்சங்களும் பழங்களின் உள்ளே தேங்கியிருக்கும். இதனால் தாக்கப்பட்ட பழங்கள் முழுவதுமாக பயன்பாட்டுக்கு ஏற்றதாக இது இருக்காது. இந்த பல புழுக்களை கட்டுப்படுத்துவதற்கு தாக்கப்பட்ட பழங்களை எடுத்து அழித்து விட வேண்டும். ஏனென்றால் தாக்கப்பட்ட பழங்களின் உள்ளே காணப்படும் புழுக்கள் பழங்களின் உள்ளேயே கூட்டுப்புழுவாக மாறி தாய்ப்பூச்சியாக மாறி வெளிவரும். இதனால் தாக்குதல் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். அதனால் தாக்கப்பட்ட பழங்களை எடுத்து அழித்து விட வேண்டும். அடுத்ததாக, எந்த ஒரு பூச்சியும் தாக்குதலுக்கு முன்னால் அந்த பூச்சியின் நடமாட்டத்தை கண்காணிப்பது மிகவும் முக்கியமானதாகும். இப்பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கு விளக்கு பொறி ஒரு ஹெக்டருக்கு 1 என்ற அளவில் பயன்படுத்தலாம். மேலும் கொய்யா பழங்களை நாம் அப்படியே சாப்பிடுவதால் எந்த அளவுக்கு நாம் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தவிர்க்கின்றோமோ அந்த அளவுக்கு நல்லது. அதனால் பூச்சிக்கொல்லி மருந்துகளை தவிர்த்து இயற்கை முறைகளையும் மற்றும் தாவர பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்துவதன் மூலம் தரமான பழங்களை உற்பத்தி செய்ய முடியும். இந்த வகையில் இப்பழத்துளைப்பான்களை கட்டுப்படுத்துவதற்காக வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவது மிகவும் நல்லது. இதற்கு வேம்பில் 300 ppm, 500 ppm, 1500 ppm போன்ற பல்வேறு வகைகளில் இந்த வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் கிடைக்கின்றன. இவற்றை 1 லிட்டருக்கு 2 ml என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். அடுத்ததாக, கொய்யாவில் மரப்பட்டை புழு ஒரு முக்கியமான பூச்சியாகும். இந்த மரப்பட்டை புழுவின் தாக்குதலால் மரங்கள் பட்டு போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகிறது. இந்த மரப்பட்டை புழுக்கள் பட்டைகளை துளைத்து இளம் வயது மரங்களை அதிக அளவில் தாக்குகின்றன. இம்மரப்பட்டையை துளைத்து உள்ளே சென்று அதன் எச்சங்களின் மூலமாகவும் எச்சில் மூலமாகவும் வலைப்பின்னல் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி உணவை கடத்துகின்ற திசுக்களை உண்கின்றன. இதனால் தாவரங்களின் வேரிலிருந்து மரத்தின் மேற்பகுதிக்கு செல்லக்கூடிய நீர் மற்றும் சத்து பொருட்கள் கடத்தும் திறன் குறைகிறது. இதனால் புழுக்களின் தாக்குதல் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் முதல் 1 வருட காலத்தில் மரங்கள் முழுவதுமான பட்டு போவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. மேலும் இதன் தாக்குதல் இரவு நேரங்களிலேயே அதிக அளவு காணப்படும். பகல் நேரங்களில் இப்புழுக்கள் மரங்களில் உள்ள துளைகளில் மறைந்து வாழ்கின்றன. இப்புழுக்கள் தாக்கப்பட்ட மரங்களை பார்க்கும் பொழுது மரக்கிளைகளிலிருந்து ரிப்பன் போன்ற ஒரு அமைப்பு வெளியே தொங்கிக் கொண்டிருக்கும். இதிலிருந்து இம்மரம் இந்த பட்டைப்புழுவால் தாக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் எளிதாக தெரிந்து கொள்ளலாம். மேலும் இப்போ புழுக்கள் பழுப்பு நிறத்தில் காணப்படும். இதன் தாய்ப்பூச்சிகள் மஞ்சள் நிறமுடையதாகவும் முன் இறக்கையில் பழுப்புன்ற கோடுகளுடனும் பின்னிறக்கையில் வெண்ணிற பட்டை கோடுகளுடனும் காணப்படும். ஆண் பூச்சிகள் சிறியதாகவும் பெண் பூச்சிகள் பெரியதாகவும் காணப்படும். இவற்றை கட்டுப்படுத்த மரத்தின் இறந்த மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீக்கி அழிக்க வேண்டும். ஏனென்றால் மரத்தின் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலேயே இப்புழுக்கள் தங்களுடைய வாழ்க்கை சுழற்சியை முடிக்கின்றன. அதனால் இப்புழுக்களின் உற்பத்தி தொடர்ந்து நடைபெறுவதை தடுப்பதற்காக பாதிக்கப்பட்ட மரங்களை நாம் வெட்டி அழித்துவிட வேண்டும். மேலும் மரங்களுக்கு அடிப்பகுதியில் நிலக்கரி, தார் மற்றும் மண்ணெண்ணெயை 1:2 என்ற சதவீதத்தில் கலந்து தரையிலிருந்து கிட்டத்தட்ட 3 அடி உயரத்திற்கு நாம் வண்ணம் பூசுவது போல பூசிவிட வேண்டும். இதனால் இப்பூச்சிகளின் தாக்குதல் ஓரளவுக்கு குறைக்கப்படுகிறது. மேலும் இந்த பூச்சிகள் தங்கள் முட்டைகளை தளர்வாக உள்ள பட்டைகளின் இடுக்குகளில் இடுகின்றன. அதனால் பட்டைகள் தளர்வாக காணப்படும் போது அத்தளர்வான பட்டைகளை நீக்கிவிட வேண்டும். இதனால் பூச்சிகள் முட்டையிடும் திறன் வெகுவாக குறைகிறது. அடுத்ததாக கொக்கி கொண்டு இப்பூச்சிகளை துளையிலிருந்து வெளியே எடுத்து விடலாம். ஏனென்றால் மரங்களில் காணப்படும் துளைகளினுள்ளே பகல் நேரத்தில் இந்த புழுக்கள் காணப்படும். இவற்றை ஒரு கொக்கி போன்றுள்ள ஒரு இரும்பு கம்பியின் மூலம் புழுக்களை வெளியே எடுத்து அழித்து விடலாம். அடுத்த முக்கியமான பூச்சியாக இருப்பது கொய்யா பழத்தில் காணப்படும் பழ ஈக்கள். இந்த பழ ஈக்களினால் மகசூல் கிட்டத்தட்ட 80% பாதிக்கப்படுகிறது. இந்த பழ ஈக்களின் தாக்குதல் அதிக மழை பொழியும் காலங்களான செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் அதிக அளவு காணப்படும். கொய்யா பழத்தை தாக்கக்கூடிய பழ ஈக்களின் தாய்ப்பூச்சிகள் திரண்ட காய்களின் மீது தங்கள் முட்டைகளை வைக்கின்றன. இதனால் காய்களின் மேல் பகுதியில் தாய்ப்பூச்சிகள் முட்டை வைத்த அடையாளம் காணப்படும். முட்டை வைத்த 3 நாட்களில் முட்டைகளிலிருந்து வெளிவரக்கூடிய சிறு சிறு புழுக்கள் காயின் சதைப்பகுதியை தாக்கி உட்சென்று உட்பகுதியை உண்ண ஆரம்பிக்கின்றன. இதனால் முட்டை வைத்ததிலிருந்து கிட்டத்தட்ட 1 வார காலத்தில் பழங்கள் அழுகி கீழே விழ ஆரம்பிக்கும். கீழே விழுகின்ற பழங்களின் உடைத்து பார்த்தால் உள்ளே சிறு சிறு வெண்புழுக்கள் 20-30 எண்ணிக்கையில் காணப்படும். இந்த புழுக்கள் முழுவதுமாக இந்த பழங்களை சாப்பிட்டு பிறகு மண்ணிற்கு சென்று மண்ணில் கூட்டுப்புழுவாக மாறுகின்றன. ஸோ அடுத்த பருவத்தில் இந்த கூட்டுப்புழுக்களிலிருந்து ஈக்கள் வெளியில் வந்து பழங்களின் மீது முட்டை வைக்க ஆரம்பிக்கும். மேலும் பாதிக்கப்பட்ட பழங்களிலிருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும். ஸோ இதனை கட்டுப்படுத்துவது மிக மிக முக்கியமானதாகும். பழங்களின் உள்ளே இதன் வாழ்க்கை சுழற்சி நடைபெறுவதால் தாக்கப்பட்ட பழங்களை எடுத்து அழித்துவிட வேண்டும். அல்லது தாக்கப்பட்ட பழங்களை சேகரித்து கிட்டத்தட்ட 1 முதல் 1.5 அடி ஆழத்தில் குழியை வெட்டி அதனுள் பழங்களை போட்டு மூடிவிட வேண்டும். அடுத்ததாக இந்த ஈக்களின் கூட்டுப்புழுக்கள் மண்ணில் காணப்படுவதால் கோடை உழவு செய்வதன் மூலம் இந்த கூட்டுப்புழுக்களை ஓரளவு நம்மால் அழிக்க முடியும். மேலும் இந்த ஈக்கள் மீத்தைல் யூஜினால் என்ற கவர்ச்சி பொறிக்கு வெகுவாக கவரப்படும். அதனால் மீத்தைல் யூஜினால் கவர்ச்சி பொறியை ஹெக்டருக்கு 10% வைத்து இப்பழக ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மேலும் இந்த மீத்தைல் யூஜினாலுடன் பூச்சிக்கொல்லி மருந்துகளை கலந்து வைப்பதன் மூலம் கவரப்படும் ஈக்கள் அந்த பொறிகளிலேயே இறந்து போகும். அடுத்ததாக இந்த மீத்தைல் யூஜினால் மற்றும் மெலத்தியான் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தை 1:1 என்ற கலவையில் கலந்து கவர்ச்சி பொறியில் வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்க முடியும். மேலும் மொலாசஸ் அல்லது நாட்டு சர்க்கரை 10 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு கலந்து அதனுடன் மலத்தியான் அல்லது டைமெட்வேட் மருந்தை கலந்து வைப்பதன் மூலம் இந்த கலவைக்கு இந்த ஈக்கள் கவர்ந்து அழிக்கப்படுகின்றன. அடுத்து பழங்கள் பழுப்பதற்கு முன்னால் 15 நாட்களுக்கு 1 முறை இந்த முறையை பயன்படுத்த வேண்டும். அடுத்து இந்த பல ஈக்களை தாக்கக்கூடிய பல்வேறு வகையான ஒட்டுண்ணிகள் காணப்படுகின்றன. இந்த ஒட்டுண்ணிகளின் நடமாட்டத்தை நாம் தோப்புகளில் அதிகரிப்பதன் மூலம் பூச்சிகளின் தாக்குதலை இயற்கையாகவே குறைக்க முடியும். அடுத்து முக்கியமான பூச்சி தேயிலை கொசுப்பூச்சி. இந்த தேயிலை கொசுப்பூச்சி முந்திரி, வேம்பு, முருங்கை போன்ற பல்வேறு வகையான தாவரங்களையும் தாக்கக்கூடியது. இப்பூச்சியின் தாக்குதலினால் மர கொத்து இலைகள் மற்றும் பூங்கொத்துகளின் நுனிகள் கருகி வாடிவிடும். இப்பூச்சிகள் தங்களுடைய ஊசி போன்ற வாய்ப்பகுதியை செடிகளின் தண்டு பகுதியில் உள்ளே செலுத்தி சாறை உறிஞ்சுகின்றன. அவ்வாறு உள்ளே செலுத்தும் போது இதன் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு விதமான நச்சு பொருள் தாவர பகுதிகளின் உள்ளே செல்வதால் அப்பகுதி முழுவதும் கருகிவிடும். இதனை நாம் தாக்கப்பட்ட மரங்களில் மிக தெளிவாக காணலாம். அடுத்ததாக இப்பூச்சி சாறு உறிஞ்சிய இடங்களில் ஈரமான பழுப்பு நிற கசிவுகள் தென்படும். மேலும் தாக்கப்பட்ட காய்கள் இறுகிவிடும். பல்வேறு நேரங்களில் தாக்கப்பட்ட காய்களில் வெடிப்புகள் ஏற்படும். மேலும் காய்களில் அம்மை போன்ற தழும்புகள் காணப்படும். இதனால் மகசூல் இழப்பு கிட்டத்தட்ட 50% வரை ஏற்படும். இந்த பூச்சிகள் செந்நிற உடலில் கருமை நிற தலையை கொண்ட ஒரு மெல்லிய நாவாய் பூச்சியாகும். இப்பூச்சிகளின் நடமாட்டத்தை அதிகாலை நேரங்களிலோ அல்லது மாலை அந்தி மயங்கும் நேரங்களிலோ மரங்களில் நம்மால் காண முடியும். இவற்றை கட்டுப்படுத்துவதற்கு தாக்கப்பட்ட பகுதிகளை சேகரித்து அழித்து விட வேண்டும். மேலும் கொய்யாவை நாம் அப்படியே உண்பதால் மிகவும் பாதுகாப்பான பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவது நல்லது. பூக்கும் தருணத்தில் மாதத்திற்கு 1 முறை மலத்தியான் என்ற மருந்தை 0.2% தெளிக்கலாம். அடுத்ததாக கொய்யாவில் காணப்படக்கூடிய முக்கியமான பூச்சி மாவுப்பூச்சி. இந்த மாவுப்பூச்சியில் தாக்குதலால் கொய்யா இலை, பூ, காய் போன்ற பல்வேறு பகுதிகளும் பாதிக்கப்படும். இலை மற்றும் காய்களின் மீது பூச்சிகள் அடையடையாக மாவு போன்று காணப்படும். இதன் தாக்குதலினால் முதிர்ந்த இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி கீழே கொட்டிவிடும். இதனால் மரங்களில் காய்பிடிப்பும் திறன் குறைந்துவிடும். இவற்றை கட்டுப்படுத்துவதற்காக முட்டை குவியலையும் பூச்சிகளின் குழுக்களையும் எடுத்து அழிக்க வேண்டும். இதற்காக அதிகளவு பாதிக்கப்பட்ட மரப்பகுதிகளை நாம் வெட்டி எடுத்து அழித்து விடலாம். அடுத்து பூச்சிகள் கூட்டமாக காணப்படும் போது அவற்றை தீயிட்டு கொளுத்தி அழித்து விடலாம். அடுத்ததாக இதனை கட்டுப்படுத்துவதற்கு பாதுகாப்பான பூச்சிக்கொல்லி மருந்தாக மித்தைல் டமட்டான் என்ற மருந்து அல்லது டைமெத்வேட் இவற்றில் ஏதாவது ஒரு மருந்தை தெளிக்க வேண்டும். அடுத்ததாக இதனை கட்டுப்படுத்துவதற்கு சில முக்கியமான இறைவிலங்கிகள் காணப்படுகின்றன. அவற்றில் முக்கியமானது கிரிப்டோலிமஸ் மான்ட்ரோசெரி என்ற பொறிவண்டு ஆகும். இந்த பொறிவண்டினை ஒரு மரத்திற்கு 20 என்ற எண்ணிக்கையில் பயன்படுத்தலாம். மேலும் வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள், மீன் எண்ணெய் சோப் போன்றவை மாவுப்பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன. அடுத்ததாக கொய்யாவில் காணப்படக்கூடிய முக்கியமான சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி வெள்ளையி. இந்த வெள்ளையின் குஞ்சுகளும் தாய்ப்பூச்சிகளும் இலைகளின் அடிப்பகுதியில் இருந்து இலையிலுள்ள சாற்றினை உறிஞ்சிவிடும். இதனால் இலைகள் மஞ்சளாகி கீழே கொட்டிவிடும். மேலும் இப்பூச்சிகளின் தேன் போன்ற கழிவு பொருட்களில் சுட்டி மோல்ட் என்ற கரும் பூசானம் வளரும். இதனால் இலைகளின் மேல்பகுதி முழுவதும் கருமையாக மாறிவிடும். அதனால் இலைகளில் ஒளிச்சேர்க்கை செய்வதற்கு தேவையான பச்சைய மறைக்கப்படுவதால் காய்பிடிப்பு திறன் குறைகின்றன. இலைகள் மஞ்சளாகி கீழே கொட்டிவிடும். இப்பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு வயலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். வயல்களில் களை இல்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் களை செடிகளிலேயே இந்த வெள்ளையீக்கள் அதிக அளவு இனப்பெருக்கம் செய்கின்றன. இதனை கட்டுப்படுத்துவதற்கு மஞ்சள் ஒட்டுப்பொறி வைத்து பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். தாக்குதல் அதிகமாக இருந்தால் இமிடாக்ளோபிரிட் 0.01% அல்லது ட்ரையோசப்பாஸ் 0.06% தெளித்து கட்டுப்படுத்தலாம். மேலும் வேப்ப எண்ணெய் 3% அல்லது வேப்பங்கொட்டை சாறு 5% பயன்படுத்தலாம். இந்த வெள்ளையீக்களை கட்டுப்படுத்துவதற்கு கிரிப்டோலிமஸ் கிரைசோபெர்லா போன்ற இறைவிலங்கிகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் என்கார்சியா என்று சொல்லக்கூடிய ஒட்டினிகளை வயல்களில் விடுவதன் மூலம் இந்த வெள்ளையீக்களை ஓரளவு நாம் கட்டுப்படுத்த முடியும். அடுத்ததாக பச்சை செதில் பூச்சிகள். இந்த செதில் பூச்சிகள் கொய்யா மரத்தின் தண்டுகளில் செதில் செதிலாக காணப்படும். செதில் செதிலாக தொண்டுகளில் இருந்து சாற்றினை உறிஞ்சி குடிக்கும். இதனால் அதன் கிளைகள் முழுவதுமாக காய்ந்து போய்விடும். இப்பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு பாதிக்கப்பட்ட கிளைகளை வெட்டி அப்புறப்படுத்த வேண்டும். மேலும் பென்தோயட் என்ற மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். பின் 2 வாரங்கள் கழித்து மரத்திற்கு 20 என்ற விகிதத்தில் கிரிப்டோலிமஸ் மான்ட்ரோசோரி என்ற பொறிவண்டை விடலாம். மேலும் பாஸ்போமிடான் மருந்தினை 1 லிட்டருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். ஸோ இவ்விதமான பல்வேறு பூச்சிகளையும் நாம் சரியான முறையில் கட்டுப்படுத்தி தோப்பினை பராமரித்து அதிக அளவு மகசூல் பெற முடியும். இதுவரை கொய்யாவில் பூச்சிகளை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்ற இந்த நிகழ்ச்சியை கேட்டு அதனை பயன்படுத்த போகின்ற விவசாயிகள் அனைவருக்கும் நன்றி.
நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது கொய்யாவில் பூச்சி மேலாண்மை பற்றி முனைவர் சாமிநாதன் அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.